الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى، ما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والعصر إن الإنسان لفي خسر، صدق الله العلي العليم. قال نبينا صلى الله عليه وسلم لا تقوم الساعة حتى يقال في الأرض الله الله، وفي رواية آخر لا إله إلا الله، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்றும் நிகரற்றன்புடையவனுமாகி எல்லாம் வல்ல ஹக்கு சுப்ஹானஹு தஆலாவுக்கே புகழனே. சலாத்தனும் கருணையும் சலாமனும் மீதேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிப்போடுகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், சாபிஹூன்கள், தபவு சாபிஹீன்கள், நாளை கியாமம் வரைக்கும் அன்னவர்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய இல்லமா பள்ளி வாயிலே எனக்கு காப்புடைய நீயத்துடன் பெற்றிருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எவைகளையெல்லாம் அழித்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்களை முற்றும் முழுதாக நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறானோ தடுத்திருக்கின்றானோ அந்த விடயங்களை முற்றும் முழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் எனும் நட்கட்டளை பிறப்பித்துக் கொள்ளுகிறேன். பின்னால் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் நெருங்கி உட்கார். முன்னால் இருக்கக்கூடிய இடங்களை நிரப்பி உட்கார். வயசாளிகள், இயலாதவங்க, நோயாளிகள், சாஞ்சி கொண்டிருக்கிறதுல பிரச்சனை இல்லை, அப்படி இல்லாத ஏழுமானவங்க கொஞ்சம் நெருங்கி உட்கார். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, ஜும்ஆவுடைய நேரத்தில் யார் இன்னொருத்தருடைய பிடரிய கடந்து கொண்டு ஒருத்தர் இன்னொருத்தரை கடந்து கொண்டு முன்னுக்கு வருவாங்கன்றா அவங்க நரகத்துக்கு போறதுக்கு ஒரு பாலத்தை போட்டு கொடுக்கணும்ன்ற கருத்தை நம்ம இல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கடந்து வரக்கூடியவங்க நரகத்துக்கு போறதுக்கு ஒரு பாலத்தை போட்டுக்கொள்ள சொல்லி அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்கண்டா, ஒரு வகையில் அவங்க நரகத்துக்கு போறதுக்கு காரணமா நாங்களும் ஈக்கிறோம் என்பதனாலதான் இந்த விஷயத்தை கொஞ்சம் நான் ஆரம்பத்தில் ஞாபகம் ஊற்றேன். அது எப்படின்னா, ஆரம்பமா வரக்கூடிய நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தூணை பிடிச்சு அல்லது ஒரு செவத்தை பிடிச்சு ஒரு ஓரத்தில் ஒரு தொங்கல்ல உட்கார்ந்துட்டோம்டா, பின்னால வரக்கூடியவங்க முன்னுக்கு இடம் இருக்குதுன்னு தெரிஞ்சா எப்படியும் கடந்து வந்து உட்காரத்தான் பார்ப்போம். அந்த இடங்களை ஆரம்பமாவே நாங்க நிரப்பி உட்கார்ந்துட்டோம்டா, பின்னால வரவங்க அப்படியே தொடர்ந்து பின்னால உட்காருவாங்க. அப்ப அவங்க நரகத்துக்கு போறதுக்கு ஒரு வகையில காரணம் நாங்க என்பதனாலதான் இந்த விஷயத்தை கொஞ்சம் நான் ஆரம்பத்திலே ஞாபகம் மூட்டிக்கொள்றேன். கீழே இருக்கிறவங்களுக்கு மேல வந்து உட்கார்றது கேளும், அதுக்கப்புறம் அப்படியே கீழே வரவங்க கீழே உட்காருவாங்க. ஏழாதவங்க பிரச்சனை இல்லை, ஏழுமாலவங்க கொஞ்சம் நெருங்கி உட்கார். நல்லா கருப்பா அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் அவனால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வச்சிருக்கார். உலகத்தில் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் இருக்கும் என்றா, அதுதான் தீனுல் இஸ்லாம். தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்களான அல்லாஹ் நம்மை ஆக்கி வச்சிருக்கிறார். இந்த முஸ்லீம்கள் உலகத்தில் தங்களுடைய கௌரவம், தங்களுடைய கண்ணியம், தங்களுடைய பொறுமதி எவ்வளவுன்றத அறியாததன் காரணமாக, தெரியாததன் காரணமாக, அதை விளங்காததன் காரணமாக உலகத்தில் கண்ணுக்கு முன்னுக்கு தெரியக்கூடிய சில விடயங்களுக்காக வேண்டி, கண்ணுக்கு முன்னுக்கு தெரியக்கூடிய சில காரியங்களுக்காக வேண்டி இஸ்லாத்தை துறந்து, இஸ்லாத்தை விட்டு பிறிதொரு மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கால நிலைமை, தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இன்று நமக்கு மத்தியிலே சர்வசாதாரணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளை தெளிவாகவே சொல்லுவதாக இருந்தார், இன்றைய இருக்கக்கூடிய கால நிலைமையில், காலகட்டத்தில் அதிகமான நம்முடைய முஸ்லீம் சகோதரர்கள் சகோதரிகள் இஸ்லாமிய மார்க்கத்தை துறந்து பிறிதோர் மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து அந்த மார்க்கத்துக்கே சென்று அந்த மார்க்கம் சொன்ன பிரகாரம் அவங்களுடைய வாழ்க்கைகளை உலகத்தில் கழிச்சு கொண்டிருக்கிறான். நான் சொல்றது நடக்குதா இல்லையா என்றதை நீ உறுதிப்படுத்தணும்டா. ஏற்கனவே எல்லாரும் உறுதிப்படுத்தி இருப்பீர்கள், மீடியாவை கொஞ்சம் திறந்து பார்த்தா அன்றாடம் நாளுக்கு நாள் இந்த செய்திகளை எங்களுக்கு கேட்டுக்கொள்றதுக்கே பார்த்துக்கொள்றதுக்கே. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பேப்பர்கள் வருது, பேப்பர்கள் ஒரு பகுதி இருக்குது, ஒரு இடம் இருக்குது, பேர் மாற்றம் என்ற பகுதி இருக்கு. அதை படிச்சு பார்க்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, படிச்சு பாருங்க, இதுக்கப்புறம் அதில் அழகா தெளிவாகவே போட்டிருப்பாங்க. இஸ்லாமிய பேரில் உள்ள ஒருத்தர் என்னுடைய பேர் இதுக்கு பின்னால் இந்த பேர் பாவிக்கப்பட மாட்டாது, என்னுடைய பேர் இதற்கு பின்னால் இன்ன பேர் தான் பாவிக்கப்படும், எனக்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து தஸ்தாவீசுகளையும் நான் இந்த பேரை தான் பாவிக்க போகிறேன் என்பதை தெளிவாகவே போட்டு வச்சிருக்கிறார். இருக்கக்கூடிய நிலைமை இன்றைக்கு சர்வசாதாரணமா நமக்கு மத்தியில் நடந்துதான் கொண்டு வந்து. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இன்றைக்கு நம்முடைய முஸ்லீம் சகோதரர்கள் முஸ்லீம் சகோதரிகள் இஸ்லாத்தை துறந்து இன்னும் ஒரு மார்க்கத்துக்கு போறாங்கண்டா. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. மிக முக்கியமானது கலிமாவினுடைய, இஸ்லாத்தினுடைய பொறுமதிய. ஒரு முஸ்லீம் உலகத்தில் எவ்வளவு பொறுமதியானவன் என்ற விடயத்தை இன்றைக்கு நாங்க விளங்காததினால தான் கண்ணுக்கு முன்னுக்கு தெரியக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ஆடம்பரமாக, கொஞ்சம் பக்திகரமாக ஏதாவது கண்ணுக்கு முன்னுக்கு தெரியுமெண்டா அந்த பக்கம் எங்கட பார்வைகள் சும்மாவே தானாகவே செல்லக்கூடிய நிலைமைகள் அன்றாடம் உருவாகி கொண்டிருக்கு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, இதெல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவாகவே பின்னால சொல்றேன். முதலாவது, நாம் ஒவ்வொருத்தரும் விளங்கணும், ஒரு முஸ்லீம் உலகத்தில் எவ்வளவு பொறுமதியான மனுஷன், உலகத்தில் எவ்வளவு பொறுமதியானவன். முஸ்லீம் என்றது நாங்கள், உலகத்தில் எவ்வளவு பொறுமதியானவர்கள், எவ்வளவு கண்ணியமானவர்கள் என்றதை நாம் ஒவ்வொருத்தரும் விளங்கணும். அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ்ல அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான், உலகம் அழியாது, மர்மையுடைய நாள் ஏற்படாது, எதுவரைக்கும் என்றா உலகத்தில் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் உலகத்தில் இருக்கும் வரைக்கும், அல்லது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் உலகத்தில் இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் உலகத்தை அழிக்க மாட்டான். விளக்கம் என்ன? ஒரே ஒரு மனிதர் தான் இருக்கிறார், நிறைய பேர் இருக்கிறாங்க, அதில் ஒருத்தர் இருக்கிறார், கலிமாவை சொல்லியிருக்கக்கூடியவராயிருக்கிறார், அல்லது அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறார். இந்த ஒரு மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ் இந்த முழு உலகத்தையும் வச்சிருப்பான். வானம் இருக்கும், பூமி இருக்கும், சந்திரன் இருக்கும், சூரியன் இருக்கும், உலகத்தில் என்னெல்லாம் இருக்குதோ எல்லாமே இந்த ஒரு மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ் வச்சிருப்பான். இந்த ஒரு மனிதனும் இல்லாம போயிட்டாருன்னா, மௌத் ஆயிட்டாருண்டா, முழு உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் காபிர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நினைச்ச உலகத்தை அழிச்சிடும். அப்பனா சொல்ல வர, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் இந்த பெரிய வானத்தை, இந்த பூமிய, சந்திரனை வர வைக்கிறான், சூரியனை வர வைக்கிறான், காத்திருக்கதை, இந்த உலகத்துல எல்லாமே ஒரு மனிதனுக்காக வேண்டி கூட அல்லாஹ் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டிருப்பான். இதான் ஹதீஸ் சொல்லு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, அந்த ஒரு மனுஷன் நானா இருந்தா, நம்மள இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் இருந்தா, நமக்காக வேண்டியே எல்லாத்தையும் அல்லாஹ் இயக்கிக் கொண்டிருப்பானே, இந்த ஒரு உணர்வு இது யாருக்கு கிடைக்கும், எப்படி உண்டாகிறது? இன்றைக்கு உலகத்தில் நமக்கு கண்ணுக்கு முன்னது தெரியக்கூடிய, நம்மள சூழ இருக்கக்கூடிய, சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல நமக்காக வேண்டி ஒரு விஷயத்தை சாதிக்கிறது கடும் கஷ்டம். ஒரு விஷயத்தை செய்யறது நமக்காக வேண்டி அதை முன்னுக்கு பின்னு காக்குறது கடும் கஷ்டம். எதுவரைக்கும் வேண்டாம் ஏலான்றது, எதுவரைக்கும் வேண்டாம். எங்கட சொந்த மகண்ட கல்யாணத்தை கூட டேட் ஒன்று பிக்ஸ் பண்ணிட்டோம், அந்த டேட்டோட முன்னுக்காக்கவே இல்லை, பின்னுக்காகவும் இல்லை. அப்படித்தான் ஏதாவது செய்யணும் மகன் பயிர் பேசினா மகன் சொல்லுவான், நீங்க இருக்கலன்னா வாப்பா பிரச்சனை இல்லை, நீங்க பேசிட்டு வாங்க, எங்கட கல்யாணம் அந்த டேட்ல நடக்கத்தான் வேணும். நான் எவ்வளவு கூட்டாளிமா இருக்கு சொல்லிட்டேன், எவ்வளவு பேருக்கு சொல்லியாச்சு, இதெல்லாம் வரும். பாப்பா சொல்றாரு, எனக்கே அண்டைக்கு இருக்கிறது முக்கியமான ஒரு வேலை, நான் வேலை நிமித்தமா இருக்கிறதுக்கே வெளியூருக்கு போறேன், கல்யாணத்தை கொஞ்சம் ரெண்டு நாள் பிற்படுத்தி வைப்போம், நான் வந்ததுக்கு பிறகு வைப்போம். ஆனா மகன் சொல்லுவான் வைக்கிறதுக்கு ஏலா, நீங்க பூரண பேசிட்டு வாங்க. நான் சொல்ல வர விஷயம், எங்களுக்காக வேண்டி ஒரு விஷயத்தை முன்னுக்காக்கவும் மேலாது, பின்னு காக்கிறதுக்கு மேலாது, அது நமக்கு உலகத்துல கஷ்டம் உண்டா? ஆனா அல்லாஹ் நம்ம ஒவ்வொருத்தருக்காக வேண்டியும் வானத்தை, பூமிய, சந்திரனை, சூரியனை, உலகத்துல என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் வச்சிருக்கிறான்டா. எவ்வளவு பெருமதியானவர்கள் நாங்க, எவ்வளவு பெருமதி. இன்னொரு ஹதீஸ்ல அருமிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நபிக்கு முன்னால் ஒரு ஜனாசா கொண்டு போகப்படும், அந்த ஜனாசாவை பத்தி கூடியிருந்த சஹாபாக்கள், நபியோட கூடியிருந்த அந்த சஹாபாக்கள், அந்த கூடியிருந்த சஹாபாக்கள் ஜனாசாவை பத்தி நலவு சொன்னாங்க. ஒரு நல்ல ஜனாசா, ஒரு நல்ல மனிதருடைய ஜனாசா, இப்படி இந்த சஹாபாக்கள் சொன்னாங்க. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஜபத் வஜபத் வஜபத், மூணு விடுதம் சொன்னாங்க. திரும்ப கொஞ்ச நேரத்தால் இன்னொரு ஜனாசா கொண்டு போகப்படுச்சு, அந்த ஜனாசாவை பத்தி கூடியிருந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, இது ஒரு கெட்ட ஜனாசா, ஒரு பாவியுடைய ஜனாசா. இதுக்கும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஜபத் வஜபத் வஜபத், மூணு விடுதம் சொன்னாங்க. ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த மஜ்மாவில் இருந்தாங்க. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க ஒரு ஜனாசாவை பத்தி நலவு சொன்னோம், அதுக்கும் வஜபத்னு சொன்னீங்க, இன்னொரு ஜனாசாவை பத்தி கடுபி சொன்னோம், அதுக்கும் வஜபத்னு சொன்னீங்க, என்ன அர்த்தம் யா ரசூலல்லாஹ்? ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, நீங்க ஒரு ஜனாசாவை பத்தி நலவு சொன்னீங்க, நல்லது சொன்னீங்க, அதை பார்த்து நான் வஜபத் 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 மூணு விடத்தம் சொன்னேன், அதனுடைய அர்த்தம் என்னண்டா, அந்த ஜனாசாக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கட்டாயமாக்கிட்டான். அந்த கருத்தை அருமிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க நலவுன்னு சொன்னீங்க, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஜனாசான்னு சொன்னீங்க, அதுக்கு நான் வஜபத் சொன்னேன், அல்லாஹ் உங்களோட வார்த்தையை வச்சு அந்த ஜனாசாக்கு சொர்க்கத்தை கட்டாயமாக்கி. ரெண்டாவது ஜனாசா கெடுதி சொன்னீங்க, பாவம் சொன்னீங்க, பாவம் செய்த ஜனாசான்னு சொன்னீங்க, அதுக்கும் நான் வஜபத் 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 மூணு விடத்தம் சொன்னேன், அதனுடைய அர்த்தம் வஜபத்ல உன்னார், அந்த ஜனாசாக்கு அல்லாஹ் நரகத்தை கட்டாயமாக்கி சொல்லி போட. அருமிநாயகம் ஸல்லல்லாஹு சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, அன்தும் சுஹதா உல்லாஹி ஃபில் அர்த், அன்தும் சுஹதா உல்லாஹி ஃபில் அர்த், அன்தும் சுஹதா உல்லாஹி ஃபில் அர்த், நீங்க உலகத்தில அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்கள். இந்த கருத்தை அருமிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்கள், நீங்க சொல்ற ஒரு வார்த்தையை வச்சு அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு சுவர்க்கத்தையும்
இன்னொரு மனிதருக்கு நரகத்தையும் கட்டாயமாக்குறான். அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்களாக அல்லாஹ் உங்களை வச்சிருக்க. அன்பார் இஸ்லாமிய சகோதரிகளே, அப்ப இந்த சஹாபாக்களுடைய வார்த்தையை வச்சு கபூல் செஞ்சு அல்லாஹ் சொர்க்கத்தையும் நரகத்தையும் கொடுக்கிறான்டா. ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு முஸ்லீமுடைய வார்த்தை எவ்வளவு பொறுமதியான. நாங்க சொல்ற ஒரு வார்த்தை இந்த சஹாபாக்களுக்கு மட்டும் உள்ளதல்ல, பின்னால் வரக்கூடிய தியாமம் வரைக்கும் யாரெல்லாம் நிற்கிறாங்களோ எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமான ஒரு பொதியக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த நிகழ்வு பழைய காலத்தில், இப்ப இல்ல, பழசி கொஞ்சம் வயோதிபர்கள்ட்ட கேட்டு பாருங்க. முன்னுக்கு எனக்கு தெரியும், நான் பார்த்தீங்க, நாங்க சின்ன வயசா இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்த விஷயம். நம்ம பகுதிகளில் கூட, கிராமப்புறங்களிலும் தான், ஒரு ஜனாசாவை கொண்டு வந்து வச்ச உடனே இமாம் தொழிற்கக்கூடியவர் மக்களை பார்த்து எல்லாரும் ஜனாசா தொழுவுறதுக்கு அவனி வந்திருப்பாங்க. எல்லாரும் எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க, நீங்க இந்த ஜனாசாவை பத்தி என்ன அபிப்பிராயம் சொல்றீங்க, என்ன சொல்றீங்க இந்த ஜனாசாவை பத்தி? அப்ப கூடியிருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நல்லது சொல்றோம், நலவு சொல்றோம். இது மூணு விடத்தம் இந்த இமாம் கேட்பாரு, அதனுடைய பதில்கள் சொல்லப்படும். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இது இப்ப இல்ல, அப்ப நடந்த விஷயம். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, நான் நினைக்கிறேன் ஒருவேளை முன்னுக்குள்ளவங்க இதெல்லாம் நடத்தி கொண்டு போறது ஆரம்பிச்சது இந்த ஹதீஸ்களினுடைய பின்னணியாக இருக்குமோ தெரியும். எங்களை வார்த்தைகளை வச்சு சில நேரம் அல்லாஹ் கபூல் செஞ்சு அந்த ஜனாசாக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறது கேளும். அன்பார்ந்த இஸ்லாமிய சோதரிகள், நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, எங்கட வார்த்தை எவ்வளவு பொறுமதி, ஒரு முஸ்லீமுடைய வார்த்தை எவ்வளவு பொறுமதி. இந்த பொறுமதியான முஸ்லீம்கள் இந்த பொறுமதியை விளங்காததுனால உலகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு விஷயம் வரக்கூடிய நேரத்தில் இஸ்லாத்தை துறந்து சர்வசாதாரணமாக வேறொரு மார்க்கத்துக்கு போகக்கூடிய நிலைமை இன்றைக்கு நமக்கு மத்தியில் சர்வசாதாரணமா நடந்து கொண்டது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், ஏன் இன்றைக்கு நான் இது சொல்றது? நீங்க நினைக்க வேணாம் சும்மா ஒரு தலையங்கத்தை எடுத்து பேசுறோம். இன்றைக்குள்ள நிலைமையில் நிறைய முஸ்லீம்கள், நிறைய சகோதரர்கள், நிறைய சகோதரிகள் சர்வசாதாரணமா இஸ்லாத்தை பத்தி ஒரு விளக்கம் இல்ல, மார்க்கத்தை பத்தி உள்ள ஒரு விளக்கம் இல்ல, இதனால கண்ணுக்கு முன்னுக்கு தெரியக்கூடிய கவர்ச்சியான காரியங்களுக்காக வேண்டி இஸ்லாத்தை விட்டுக்கொண்டு போறாங்க. நான் ஒரு இடத்துல தலைநகர்ல இதே தலைநகரத்தில் சும்மா ஓதி கீழே இறங்கி தொழுது முடிஞ்சு சலாம் எல்லாம் கொடுத்தது அப்புறம் ஒருத்தர் பின்னுக்கு வந்து சுரண்டினார். அப்ப திரும்பி பார்த்தேன், அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார், நான் ஒரு டாக்டர். அது நீங்க மின்பர்ல வச்சு சொன்னது முழுக்க எல்லாம் எங்களை சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில் நடக்கிற விஷயங்கள் தான். நீங்க ஒன்று செஞ்சிட்டீங்க, இதுல பேரை சொல்லி சொல்லி இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், நீங்க பேரை சொல்ல இல்லை. நான் சொன்னேன் எனக்கு ஏற்கனவே தெரியும், இது உங்களை பத்தி உங்களோட சூழல் இருக்க பகுதியில் நடக்குதுன்றது எனக்கு தெரியும். இருந்தாலும், தெரிஞ்சிருந்தாலும் கூட பேரை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் எனக்கு தேவையில்ல. விஷயத்தை வழங்கப்படுத்தோம் சொல்லி போட்டு அவர் நிறைய விஷயம் சொன்னார். பதினொன்று சொன்னாரு, ஒரு 300 பேர் இஸ்லாத்தை விட்டு போனாங்க அப்படின்னு மீடியாக்கள் வந்துச்சு, சோசியல் மீடியாக்கள் எல்லாத்துலயும் மாதிரி நிறைய வந்துச்சு. அதுவும் கூட எங்கட சுத்தி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான். இது மாதிரி பல விஷயம் சொல்லி கூட சொன்னாரு. நான் டிஸ்பென்சரி வச்சுக்கிறேன், என்னுடைய ஊர் இதுவல்ல, என்னுடைய ஊர் இங்கிட்டு சைட்ல வேற சைட்ல இருக்குது, நான் இந்த டிஸ்பென்சரி வச்சுக்கிறேன். எனக்கிட நிறைய பேர் வர்றாங்க, வாப்பாட பேர் முஸ்லீமா இருக்குது, உம்மாட பேர் மாற்று மத பேர், பிள்ளைகள் அங்கால் அறவாசி இஞ்சால் அறவாசி ரெண்டுக்கு நடுவில் நிறைய பேர் வரும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், என்ன சொல்ல வர விஷயம் என்னண்டா, இன்றைக்கு நிறைய முஸ்லீம் சகோதரர்கள் இஸ்லாம் என்னது தெரியும். எங்கேயோ ஒரு பகுதியில் அந்நியர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியில் முஸ்லீம்கள் ஒரு 4-5 குடும்பம் இருக்கும், யாரு போயிட்டு அதை பார்க்கிறோம், யார் போறோம் அவங்களை வைத்து சொல்லி அவங்களுக்கு இஸ்லாத்தை விளங்கப்படுத்துறோம், யாரு செய்யறோம் இத? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், நாங்க பெற்ற தவறு இன்னைக்கு எத்தனையோ பேர் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க, நரகத்துக்கு போறான். அவன வாழ்க்கை கை சேதமா முடியுது. உலகத்துல பொறுமதி எப்ப விளங்குவாங்கண்டா? இஸ்லாத்துல பொறுமதி ஒன்றும் தேவையில்ல. கலிமா ஓட மவுத்தா இட்டா போதும். இதனுடைய பொறுமதி நாளைக்கு நரகத்துல வச்சு விளங்குவான். நரகத்துல நாளைக்கு மஷருடைய மைதானத்துல கேள்வி கணக்கெல்லாம் முடிஞ்சதுக்கு போறோம். எவ்வளவுதான் சொன்னாலும் சில நேரம் படும், சில நேரம் படாது. இப்ப மட்டும் கொஞ்சம் பற்ற மாதிரி இருக்கும். எலும்பிட்டு போனோம்னா எங்கால் அப்படியே உத்த மாதிரி நரகத்தில் நாளைக்கு மஷருடைய மைதானம் கேள்வி கணக்கெல்லாம் கேட்டு முடிஞ்சு நரகத்துக்கு போறவங்க பேசிடுவாங்க, சுவர்க்கத்துக்கு போறவங்க பேசிடுவாங்க. கொஞ்ச காலம் நரகத்தில் வேதனை அனுபவிச்சதுக்கு பிறகு ஒரு நாளைக்கு அல்லாஹ் சொல்வான், நரகத்தில் இருக்கக்கூடியவர்களில் அனுவலவேனும் ஈமான் உள்ளவர்கள் இருந்தால் அவர்கள் அப்படியே எடுத்து சுவர்க்கத்துக்கு அனுப்புங்க என்று சொல்லி நரகத்துக்கு பொறுப்பாய்க்கக்கூடிய மலைக்கு அறிவித்தல் கொடுப்பான். அந்த நேரத்தில் அனுவலவேனும் ஈமான் இருக்கக்கூடியவர்கள் நரகத்தில் இருந்து வெளியாக்கப்பட்டு சுவர்க்கத்துக்கு அனுப்பப்படுவார்கள். இந்த நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய நிரந்தர காப்பீர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் உலகத்தில் வேற ஒன்றுமே செஞ்சிருக்க தேவையில்லை, நாங்கள் வெறுமனை இந்த கலிமாவை மட்டும் சொல்லி இருந்தால் இன்றைக்கு நாங்களும் இவர்களோட சேர்ந்து இந்த நரகத்தை விட்டு அதாவது சொர்க்கத்துக்கு போயிட்டு சேர்ந்திருப்போமே. நாங்க அப்படி செய்யலையே, நிரந்தரமாக இந்த நரகத்திலேயே இருக்க போறோமே என்று சொல்லி கை சேதப்படுவார்கள் என்பதாக அர்மினாயின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல நமக்கு தெளிவாகவே சொல்லித்தாங்க. இதே கருத்து அல்லாஹ் குர்ஆன்லயும் சொல்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, அப்ப கை சேதப்பட்டு வேலையா? எவ்வளவு கை சேதப்பட்டாலும் சரி, உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு போற கை சேதப்பட்டா ஒன்றுக்கும் பொறுமதி இல்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, அப்ப ஒருத்தருக்கு அல்லாஹ் இந்த இஸ்லாமிய பாக்கியத்தை கொடுத்து அதை உதாசீனம் பண்ணிட்டு அதை தூக்கி போட்டுட்டு வேறொரு மார்க்கத்துக்கு போவாங்கடா, எவ்வளவு கை சேதப்படுவோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, என்ன சொல்ல வர விஷயம், நீண்ட நேரம் பேசுறதுக்கு ஏலா நேரம் மிச்ச சுருக்கமாக இருக்கிறதுனால இன்னைக்கு சமூகத்தில் உள்ளவங்க இஸ்லாத்தை விட்டு போறாங்கன்னா என்ன காரணம், அந்த காரணங்களை நாங்க முதலாவது விளங்கி அதுக்குள்ள ஏற்பாடுகளை நாங்க செய்வோம் என்று சொன்னா எங்களுக்கு ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கடமை இருக்கிறது, கட்டாயம். இதை பைத்து சொல்றதை பார்க்கறது நிறைய இடங்கள்ல நான் பிராக்டிக்கலா இன்னைக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்களை சொல்றேன். எங்கட பகுதிகளில் கூட அந்நியர்கள் வாழக்கூடிய அதிகமா வாழக்கூடிய பகுதியில் ஒரு நாலு அஞ்சு சில நேரம் பத்து பதினஞ்சு குடும்பங்கள் இருக்குது. எந்த பள்ளிக்கும் அவங்க உட்பட்டதும் இல்லை, யாரு பைத்து சொன்னாலும் அதை பார்க்கறதும் இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கை மிச்சமே ரெண்டுக்கும் நடுவில் அங்காலையும் இல்லை இஞ்சாலையும் இல்லாம நிறைய பேருடைய நிலைமை இருக்கு. நேற்று முந்தநாட்டு கூட ஒரு இடத்துல போய் பார்த்தா ஒரு முப்பது குடும்பம் விஷயத்தை விளங்கப்படுத்தினதுக்கு பின்னால்தான் அவங்களுக்கு விளங்குது. அவங்க சொல்றாங்க, நாங்க திருமணம் முடிச்சு ரெண்டு வருஷமாவது அவ இன்னும் அதே மார்க்கத்தில் அப்படியே இருக்குதா, நான் இன்னும் இப்படியே இருக்கிறேன், எங்கட திருமணம் கூடுமா? இப்ப எங்களை இஸ்லாத்துக்கு எழுந்த திருமணம் திரும்ப முடிச்சுட்டாங்க. இப்படி பல விஷயம் யாருமே பார்க்கறது இல்ல. எத்தனையோ பேரை போயிட்டு சொன்னோம், யாரும் கேட்கிறாங்க இல்ல பாக்குறாங்க இல்ல. எங்கட பிள்ளைகளுடைய வாழ்க்கை குரான கொஞ்சம் கூட ஓதுறதுக்கு தெரியா, ஒரு அமைப்பு இல்ல. அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, இது ஒரு இடத்துல இல்ல, வெளிநாடுகளுக்கு எல்லாம் போவேணாம். நம்மள சூழல் நமக்கு பக்கத்துல இன்னைக்கு நிறைய பேர் யாரு போயிட்டு சொன்னோம், எப்பயாவது ஒரு நாள் பேசினோமா கவலைப்பட்டோமா? ஏதோ நான் இந்த வேலை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நான் நினைச்சு கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, பக்கத்து கூட்டுக்காரர்கள் நிலைமை என்ன, ஊர்ல உள்ளவங்க நிலைமை என்ன, அவங்களுக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், இதை பத்தி யோசிக்கிறவங்க நம்மளும் மிக கொஞ்சமானோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, அப்ப முக்கியமான காரணம் இஸ்லாத்தை விட்டு போறதுக்கு மிக முக்கியமான காரணத்தில் உண்டு வறுமை கோடு. வறுமை இதுதான் இன்றைக்கு அதிகமா எல்லா பகுதியிலையும் எல்லா இடத்திலையும் வெளிநாடுகளையும் நம்ம நாட்டையும் நடக்கிற விஷயம். வறுமையை காரணம் காட்டி வறுமை கோட்டுக்கு கீழால் வாழக்கூடியவங்க இஸ்லாத்தை விட்டு ஒரு பக்கம் போறாங்க, அடுத்தது இஸ்லாத்தை விட்டும் அவங்களை அப்படியே மற்ற பக்கம் திருப்புறாங்க. வறுமை கோட்டுக்கு கீழால் வாழக்கூடியவங்களை டார்கெட் பண்றாங்க, அவங்கள்ட்ட போறாங்க. ஒரு கூட்டம் வேலை செய்யும், அது எங்களுக்கு தெரியுதோ தெரியாதோ தெரியாது. சில நேரங்கள் சில சந்தர்ப்பங்களை அங்கிட்டும் இங்கிட்டும் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க, வறுமைக்கு கீழாக இருக்கக்கூடியவங்களை பார்த்து அவங்கள்ட்ட போறாங்க, அவங்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யறாங்க. வீடு இல்லைன்னா வீடை கட்டி கொடுக்கறாங்க, வாகன வசதி இல்லைன்னா வாகனத்தை செஞ்சு கொடுக்கறாங்க, தொழில் அமைப்பு இல்லைன்னா தொழில் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறாங்க. சொல்லி கொடுத்துட்டு செஞ்சு கொடுத்துட்டு உடனே சொல்றது இல்லை இஸ்லாத்தை விட்டு அப்படியே வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அவங்களை இஸ்லாத்தை விட்டு எடுக்கிறாங்க. ஒரு நாட்டில் ஒரு மார்க்கம் உண்டு, அந்த மார்க்கம் அந்த நாட்டில் கிடையவே கிடையாது. அங்க இருக்கக்கூடியவர்களும் ஏதோ ஒரு மார்க்கத்தையும் பின்பற்றக்கூடியவர்கள் இல்லை. அப்ப அவர்கள் அந்த நாட்டுக்கு போயிட்டு ஒரு மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தெளிவா சொல்றது கேள, அங்க போயிட்டு இவங்க செஞ்ச வேலை முதலாவது ஒன்றுமே எல்லாரையும் அப்படியே வாங்கன்னு சொல்லி கூப்பிடையில் ஒன்றும் செய்யல. ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போயிட்டு ஒவ்வொருத்தருடைய வியாபார ஸ்தலங்களுக்கும் போயிட்டு நாங்க உங்களுக்கு சல்லி தாரோம், எங்களோட போட்டோட தரம் நீங்க அந்த போட்டை உங்களோட வீட்டுக்கு முன்னாலேயோ உங்களோட கடையிலோ போடுவோம், அதுக்குரிய ரெண்டை நாங்க தரம், அந்த போட்டை போட்டதுக்குரிய ரெண்டை நாங்க தரம், மாசம் மாசம் நாங்க தருவோம். அப்ப அதுல அவங்களோட சின்னத்தை அடிச்சு அழகா சரி பண்ணி எல்லாத்துலயும் ஒவ்வொரு வீட்லையும் போட்டை போட்டு வச்சுக்கிறான், போட்டை போட்டுட்டு வந்துட்டான். ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டாரு, இதெல்லாம் ஏன் செய்றீங்க, எனக்கு செய்யும். அவங்க சொன்ன விஷயம், எங்களுக்கு இப்ப இருக்கிறவங்களை நாங்க டார்கெட் பண்ண இல்ல, நாங்க டார்கெட் பண்ணி இந்த விஷயத்தை செய்யறோம் எதுக்குண்டா, இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளை டார்கெட் பண்றோம், சின்ன ஜெனரேஷனை டார்கெட் பண்றோம். ஏன் அவங்க எழுமிட்டு வந்தாலும் இதைத்தான் பார்ப்பாங்க, படுத்தாலும் எழுமிட்டு வந்தாலும் எங்க போய் வந்தாலும் என்ன செஞ்சாலும் சரி, அவங்களோட பார்வையில முதலாவது இதுதான் படம். காலப்போக்கில் இன்னொரு 10-20 வருஷத்துக்கு பிறகு அவங்க நினைப்பாங்க இதுதான் எங்களோட மார்க்கம் சொல்லி. இப்ப உடனே எங்களோட நோக்கம் அல்ல, பின்னுக்கு அது அப்படியே மொத்தமா எல்லாம் எங்களோட பக்கத்துக்கு மாறிடு. அன்பார்ந்த இஸ்லாமிய சொல்ற, நான் ஏன் சொல்றேன்டா இத, இவ்வளவு யோசிச்சு இவ்வளவு முறையில ஏற்பாடு செய்யறாங்க, நாங்க என்ன செஞ்சோம், ஒன்றும் தேவையில்ல. இஸ்லாமியர்களை இஸ்லாத்துல வச்சு பாதுகாக்கிறதுக்கு என்ன செஞ்சோம், இதைத்தான் யோசிக்கணும். அப்ப வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடியவங்களை டார்கெட் பண்ணி அவங்களுக்குரிய எல்லா வேலைகளையும் செய்யறான், செஞ்சு கொடுத்துட்டு கொஞ்ச நாளைக்கு பின்னால அவங்களை அப்படியே கூப்பிட்டோன்னே அந்த பக்கம் போயிட்டாங்க. ஏன் போறாங்கடா, நன்றி கடனுக்கு போறேன்னு சொல்றாங்க. அவங்கள்ட்ட போய் பேசினான், நீங்க இஸ்லாத்துக்கு போவேணாம், இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் அப்படின்னு போயிட்டு அவங்கள்ட்ட பேசின அவங்க சொல்ற வார்த்தைகள் என்ன தெரியுமா, நாங்களும் நிறைய ஹாஜியார் மார்த்த நிறைய செல்வந்தர்கள்ட்ட போயிட்டு எங்களோட நிலைமைய கஷ்ட காலத்தை சொன்னோம், யாருமே கணக்கெடுக்கலையே, எல்லாருமே துரத்தி அனுப்பிட்டாங்களே, யாருமே கணக்கெடுக்கல, எங்களை துரத்தி அனுப்பினாங்க. யாரோ ஒருத்தர் சொல்லாம பேசாம நாங்க சொல்லாம திடீர்னு வந்து எங்களுக்கு இப்படி எல்லாம் ஏற்பாடு செஞ்சு தந்தாரு, இவருக்கு நாங்க நன்றி கடனா அவங்களோட மார்க்கத்துக்கு சொன்னாங்க வர சொல்லி அப்படியே போயிட்டோம். சர்வசாதாரணமா நம்ம முஸ்லீம்கள் சொல்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சோதரிகளே, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். அப்ப இவங்களை பயிற்சி தேடி பார்த்து நாங்க ஏதாவது அமைப்பை செய்வோமா, எங்கள அப்படியே ஒரு குத்தம் போடுறோம். ஆனா அவங்க சொல்றது நன்றி கடன் ஒரு பக்கம் போறோம்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, அல்லாஹ் எங்களுக்கு அழகா படைச்சு அழகா பேசுறதுக்கு அழகா பாக்குறதுக்கு அழகா நடக்கிறதுக்கு அழகா குடிக்கிறதுக்கு உடம்புல அவ்வளவு அழகான அமைப்பை படைச்சு வச்சிருக்கிற ரப்புக்கு எப்பயாவது ஒரு நாள் நன்றி செலுத்தணும்ன்றது நாங்க யோசிச்சோமா. ஆனா ஒரு வீட்டை கட்டி தந்துட்டாண்டா அவனுக்கு நன்றி கடன் அங்கல போறோம், ஒரு தொழில் ஏற்பாடு செஞ்சு தந்துடா அதுக்கு நன்றி கடன் அங்கல போறோம். ஆனா அழகா வச்சிருக்கிறானே, அழகா படைச்சு வச்சிருக்கிறான் எங்களை, கொஞ்சம் தேவையில்ல, உடம்புல ஓடக்கூடிய நரம்புல ஒரு நரம்பு கொஞ்சம் பிடிச்சிட்டு இருந்தா அப்பதான் நல்லா பொறுமதி வருகிறது. அழகா கையும் காலும் வேலை செய்யக்கூடிய நேரத்தில் பேய்த்து சொன்ன கொஞ்சம் பள்ளிக்கு வாங்கல கொஞ்சம் தொழுவோமே அப்படின்னு பேய்த்து சொன்னா எங்களுக்கு வரையிலுமா, நாங்க கடும் பிஸி, இவ்வளவு எங்களுக்கு பின்னால் இருக்கிறெல்லாம் நான் சம்பாதிச்ச என்னுடைய சொத்து, இதெல்லாம் யார் பாக்குற, என் மனசுக்கு யார் சாப்பாடு கொடுக்குற, என் பிள்ளைகளுக்கு யார் தேவைகளை பூர்த்தி செய்யற, நான் தான் செய்யணும், நான் இல்லாம செய்யல. இப்படி நான் நான் சொல்றவரை அல்லாஹ் ஓடுற நரம்புல ஒரு நரம்பு பிடிச்சுதான் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை செஞ்சுதான்னு சொன்னா, அவர் ஓடி தெரிஞ்சவர், நடந்து தெரிஞ்சவர், சும்மா கம்பீரமா இருந்தவர் படுத்த படுக்கை ஆகிட்டாரு. இப்ப அவருக்கு போயிட்டு சொல்ல தேவையில்லை, அவரே சொல்லுவார் இது அல்லாட ஏற்பாடு. அப்ப ஒவ்வொரு மனிதனும் அழகா இருக்கும் பொழுது அல்லாட ஞாபகம் வாரதே இல்ல. எப்பயாவது ஒரு நாள் ஒரு நேரத்தில் அல்ல ஏதாவது ஒரு சின்ன சோதனையை கொடுத்தாங்க, அப்பதான் அல்லாட ஞாபகம் வருது. அன்பாக இஸ்லாமிய சோர்களே, இவ்வளவு அழகா படைச்சிருக்கிற ரப்புக்கு ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் வீதம் செலவழிச்சு ஒவ்வொரு தொழுகைக்கும் 5 நேரம் தொழுறதுக்கு எங்களுக்கு நேரம், 5 நேரம் தொழுறதுக்கு நேரம். இவ்வளவு அழகா படைச்சிருந்திருக்கிற உழப்புக்கு நன்றி செலுத்தணும் என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வு எங்களுக்கு கிடையாது. அன்பாக இஸ்லாமிய சோர்களே, அப்ப முதலாவது காரணம் வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடியவங்களை அவங்கள தேடி அவங்கள போயிட்டு பார்த்து ஒரு கூட்டம் முயற்சி கொண்டிருக்கிறது. நாங்க இதுக்காக வேண்டிய முயற்சி இருக்கு ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் கடன். ரெண்டாவது, இன்றைக்கு முஸ்லீம்கள் இஸ்லாத்தை விட்டு போறதுக்கு ரெண்டாவது காரணம் வாலிப ஆண்கள் வாலிப பெண்கள். இன்றைக்கு அதிகமா நடக்கக்கூடியது இந்த நிலைமை, இந்த சூழல். காரணம் என்னண்டா, ஒரு முஸ்லிமான ஆண் ஒரு அந்நிய பெண்ணோட தொடர்பை ஏற்படுத்துறான், அவளையே திருமணம் முடிக்கணும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி இஸ்லாத்தை விட்டு சர்வ சாதாரணமா போறான். மீடியாக்கள் எல்லாரும் பார்த்திருக்கீங்க, ஒரு முஸ்லிம் பெண் அந்நிய ஆணோட தொடர்பை ஏற்படுத்தி அவளையே திருமணம் முடிச்சு அவனோட வாழணும் என்றதுக்காக வேண்டி இஸ்லாத்தை விட்டுட்டு அவன் மார்க்கத்துக்கு வர சொன்ன அப்படியே போயிட்டு அந்த சடங்கு சம்பிரதாயப்படி திருமணம் முடிச்சு அப்படியே வாழ முடிக்கிறான். இன்றைக்கு நிறைய பேர், நிறைய பேர், இது யார்த பொறுப்பு, யார் பார்க்கிறது? பெற்றோர்களை இதெல்லாம் எங்கட பொறுப்பு. நாங்கள் செய்யற தவறு, நாங்க விட்டுற தவறு என்ன நடக்குது என்றா, கடைசியில வெளியில வர்றது கேளா வாப்பாக்கு, உமாக்கு வெளியில வர்றது கேளா, குடும்பத்தோடவங்களுக்கு வெளியில வரையலாம். வெளியில போனா ரோட்ல போச்சுல 4 பேர் சொல்றாங்க, இவன் மகன் அங்கால பெய்தாமே, இவன் மகள் அங்கால பெய்தாமே அப்படின்னு சொல்லி 4 பேர் சொல்லச்சில வெக்கம் தாங்கிற கேள சில நேரம் குடும்பத்தோட தற்கொலை செய்யற நிலைமைகள் கூட உருவாகும். அந்த இஸ்லாமிய சோர்களே, இந்த நிலைமை எப்படி உருவாகுது? இதுல மிக முக்கியமானது ஆரம்பத்தில இருந்து நாங்க எங்கட பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சரியா சொல்லிக் கொடுங்க, இஸ்லாத்தை சரியா சொல்லிக் கொடுங்க. இஸ்லாத்த மார்க்கத்தை பத்தி எப்பயாவது ஒரு நாள் நாங்க எங்கட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தோம், அப்படி இல்லாம அதுக்குரிய ஏற்பாடையாவது செய்து கொடுத்தோமா? இல்ல, கொஞ்சம் யோசிக்கணும். ஒவ்வொரு பெற்றோர்களும், ஒவ்வொருத்தரும் பெற்றோர்கள் தாங்க, ஒவ்வொருத்தரும் யோசிங்க. ஒரு நாள், ஒரு நாள் வீட்டுல போயிட்டு உட்கார்ந்து சின்ன பிள்ளைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு, எங்கட பிள்ளைகளை நாங்க கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு, ஒரு விளங்குற பருவம் இருக்கக்கூடிய பிள்ளைகளை உட்கார வச்சு, வாப்பா என்னைய உங்களை படைச்சவன் எல்லாம் பொறுத்த நிக்கிறான் அல்லா, இந்த வானம் இவ்வளவு பெருசா இருக்குது, இந்த வானத்தை படைச்சிக்கிறவன் அல்லா, பூமி இவ்வளவு விசாலமா இருக்குது, இதை படைச்சவன் அல்லா. இப்படி எப்பயாவது ஒரு நாள், ஒரு நாள் எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லியிருப்போமா? அல்லாவை பத்தி இந்த பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்திருப்போமா? வாப்பா ரிஸ்க் தார இல்ல, சாப்பாடு தார இல்ல, அல்லாஹ் ரிஸ்க் தந்து கொண்டிருக்கிறான், எப்பயாவது சொன்னோமா? ஆனா பிள்ளைய கூப்பிட்டு வச்சு என்ன பேசுற, அவனை வச்சு உருக்கி அவன் சொல்ற என்ன, நீ இப்படி படி, இப்படி படிச்சா, இப்படி கிளாஸ் போய் அங்க வந்து இங்க வந்து இப்படி படிச்சியா, இவ்வளவு பெரிய டிகிரி எடுக்கலும், இவ்வளவு கை நிறைய சம்பளம் எடுக்கலும், அப்படி எடுத்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய பங்களா கட்டையிலும், இவ்வளவு வாகனத்தை வச்சு ஓடலும், இதைத்தான் சொல்றவன் பிள்ளைய கூப்பிட்டு வச்சு. இஸ்லாத்தை பத்தி, மார்க்கத்தை பத்தி, அல்லாஹ்வை பத்தி எப்பயாவது சொல்லிருக்கோமா? சொல்லுங்கன்னு சொன்னா அது எங்களுக்கு வெக்கமா இருக்கு, பொம்பளை போய் சொல்றதுக்கும் வெக்கம். ஆனா ஒரு தலையங்கத்தை கொடுத்து விட்டுட்டா பேச சொல்லி அவர் கணக்கு பேசுவான், அல்லாஹ்வை பத்தி 2 வார்த்தை பேசுன்னு சொல்லி எழுப்பி விட்டா தெரியாது, சொல்ற பேசலாம். அந்த இஸ்லாமிய சோர்களை கொஞ்சம் யோசிக்கணும், எங்கட பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுத்தோமா, மார்க்கத்தை சொல்லி கொடுத்துக்கிறோமா? ஆரம்பத்தில இருந்து மார்க்கத்தை சரியா சொல்லிக் கொடுக்காததனால வரக்கூடிய விளைவுகள் தான். இஸ்லாத்தை பத்தி உள்ள சரியான அறிமுகம் இல்ல பிள்ளைகளு, அப்படி அவன் வாழ்க்கை முழுக்க படிக்க படிக்கன்னு போகுது. அதாவது மிக முக்கியம், இப்ப இருக்கக்கூடிய காலத்துல தொழில்நுட்ப வசதிகள், தொழில்நுட்ப ஏற்பாடு, தொழில்நுட்பத்தில் நல்லாவே முன்னேறி இருக்கிறோம். போனும் அதுவும் இதுவும், அதுல சமூக வலைதள அமைப்புகள், சோசியல் மீடியாக்கள், இதெல்லாம் சர்வ சாதாரணமா எல்லாருடைய கையிலும் இருக்குது. என்னெல்லாம் நடக்கணுமோ நடக்குது, இல்ல என்னெல்லாம் நடக்க கூடாதோ அதெல்லாம் சர்வ சாதாரணமா நடந்து கொண்டிருக்கு. அன்பார் இஸ்லாமிய சோர்களே, இதால இன்றைக்கு யார் யாரோடையோ தொடர்புகளை உண்டாகுது. சில விஷயங்கள் எனக்கு மிம்பர் என்று சொல்றதுக்கே வெட்கம், சில வார்த்தைகளை சொல்றதுக்கே யாரு யாரோட தொடர்பு வைக்கணும் அது கூட விளங்குது இல்ல. அடிமட்டம் மேல எங்கெங்கயோ தொடர்புகள், கடைசியில் வெட்க கேடு பார்க்கறதுக்கே. இதுல மிக முக்கியமான காரணம் உங்களுக்கு பிள்ளைண்டு படுவது என்னமோ தெரியா, சரியா படுற விஷயம் ஆரம்பமா பெற்றோர்கள் நல்ல விலை கொள்ளும், நல்ல விலை கொள்ளும். எங்கட பிள்ளைகள் படிக்கணும் நான் வானாண்டு சொல்ல, நல்ல படிக்க வைங்க, நல்ல ஏற்பாடுகளை செய்யுங்க, வானாண்டு சொல்ல. அதனால நாங்க என்ன செய்யறோம், மாற்று மத சகோதரர்களிட பாடசாலைகளுக்கு எங்கட பிள்ளைகள் அனுப்புறோம். அந்த நேரத்தில் வானாண்டு சொல்ல இல்ல, நீங்க நினைச்சிட வானம், இவர் வானாண்டு சொல்ல வாராரோ தெரியா, ஒரு மாதிரிய பேசுறாரு அப்படின்னு நினைக்க வானம், அனுப்புறேன் அனுப்புங்க, வானாண்டு சொல்ல இல்ல. ஆனா ஒரு விளைவை நான் சொல்றேன், பின்னா அறகுற சில நேரம் உடுப்பு அப்படித்தான் போகணும், முறை அப்படித்தான். நாங்க சொல்லுவோம் படிக்கிறதுக்கு தானே அப்படி, இஸ்லாம் அப்படி சொல்ல இல்ல. உங்களோட குமர் பிள்ளைய அறகுறைய உடுப்பாட்டி அனுப்புங்க சொல்லி இஸ்லாம் சொல்ல இல்ல, முறைய அனுப்பி படிக்க வைங்க. எங்கன்னாலும் சரி, இஸ்லாம் சொல்ற முறை ஆடைய போட்டு முறைய அனுப்பி படிக்க வை. அப்ப அந்த பிள்ளை அப்படி அங்க போகுது. இஸ்லாத்தை பத்தி உள்ள ஒரு அமைப்பு அங்க இல்ல, வேற அமைப்புகள், வேற கலாச்சாரம், அவங்களுடைய கூட்டாளிமார் பழகிறவங்க எல்லாம் அந்த அமைப்புல. கடைசியில் என்னவாகுதுண்டா, அந்த புள்ள அந்த பக்கம் ஈர்ப்பாவி அப்படி அங்கால போகுது. ஒரு வாப்ப சொல்றார் முக்கியமான ஒருத்தர், அசுரத் எங்கட புள்ள மாற்று மத சகோதரர்கள பாடசாலைக்கு தான் போகுது. அவங்கள இருக்கக்கூடிய அந்த அதாவது மத பாடம் புத்த பாடத்துல எங்கட பிள்ளைக்கு ஏ மார்க்ஸ் அசுரத் ஏ. நான் உடனே கேட்ட கேள்வி அவர்கிட்ட, அப்ப இஸ்லாத்துல என்ன மார்க்ஸ் உங்கட பிள்ளைக்கு? அது அசரத் எங்கட பிள்ளைக்கு வீட்டுல அசரத் கொண்டு வந்து ஓதி கொடுக்கிறாரு அப்படின்னு அப்படியே முடிச்சிட்டாரு. பதில் இல்லை, நான் கேட்டேன் என்ன மார்க்ஸ் அதுக்கு, வீட்டுக்கு வந்து அசரத் கொண்டு ஓதி கொடுக்கிறாரு அவ்வளவு அப்படித்தான் சொல்லி முடிச்சிட்டாரு. அப்ப நான் யோசிக்கணும் கொஞ்சம், பெற்றோர்களே இதுல ஏன் எடுக்க பிரச்சனையில் எடுக்க, ஆனா இஸ்லாத்துல ஜீரோவே இதற்கு சொல்லி தருகிறது, இதையா படிச்சு கொடுக்க சொல்லுது. பெற்றோர்களை யோசிக்கணும் நாங்க அதுல போன கடைசியில் என்ன முடிவாகுதுண்டா, கலாச்சாரம் மொத்தமா மறந்தே போயிட்டு பிள்ளைகளுக்கு கலாச்சாரம் மொத்தமா விளங்குதே இல்ல. நான் திரும்பவும் சொல்றேன், வானாண்டு சொல்லவே இல்லை. ஆனா கொஞ்சம் விளைவை யோசிக்க, அடுத்து எங்க பிள்ளைகள கிளாஸுக்கும் அதுக்கும் இதுக்கும் நாங்க அனுப்புறோம், பஸ்ல ஏற்றி அனுப்பிட்டு நாங்க வீட்டுல இருக்கிறோம், பிள்ளை எங்க போகுது, எங்க வருவது, யாரோட போகுது, யாரோட வருவது, என்ன நடக்கிற, என்ன செய்யறது தெரியுமா? பாப்பமார் நாங்க செய்யறதை தான் நான் சொல்றேன். வீட்டில இருந்து கூட்டிட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பாட்டி பிள்ளைய பஸ்ஸுக்கு ஏற்றி விட்டு அவர் வாப்பா வீட்டுக்கு வந்துடுறாரு. வாப்பாக்கு பயம், ஊர்ல இருக்கக்கூடிய வாலிபர்களை பார்த்துதான் பயம், ஏன் பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டுருவானோ தெரியா. ஆனா பஸ்ல போறதெல்லாம் மலக்குமார்கள் தானே, அதனால சேஃப்டி ஏற்றி விட்டு வரார் மலக்குமார்கள் தானே பஸ்ல போற. அன்பார்ந்த இஸ்லாமியர்களை கொஞ்சம் யோசிக்கணும், ஆனா வேண்டிய படிப்பு வேண்டிய மாதிரி படிக்க வைங்க. ஆனா இஸ்லாம் சொல்ற பிரகாரம் நான் சொல்ல வாரது அப்படியே மொத்தமா நாங்க இதுகள்ல விடக்கூடிய தவறுகள், இதுகள்ல விடக்கூடிய தவறுகள் காலப்போக்கில் அந்த பிள்ளைக்கு எவ்வளவு தான் சொன்னாலும் சரி, ஆரம்பத்தில் இருந்து சில விஷயங்கள் ஊரிலும் அது அப்படியே அந்த பிள்ளை இஸ்லாத்தை விட்டு அப்படியே போகும். அன்பார் இஸ்லாமியர்களே, அடுத்தது இன்றைக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி டெக்னாலஜி நல்லாவே தலைக்கு மேல ஏறி சின்ன பிள்ளைட கைய பார்த்தாலும் போனும் அதுவும் இதுவும் வாலிபர்கள் அந்த பக்கம் ஒருத்தர் கையில ஒரு போன் இல்ல, ரெண்டு மூணு நாட வச்சு கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்கட குமர் பிள்ளை எங்கட வாலிபர் ரூமுக்குள்ள போட்டு மூடி வச்சிருக்கிறோம், அவனை அவன் எத்தனை மணிக்கு தூங்குறான், எத்தனை மணிக்கு எழுப்புறான், இது யாராவது பார்த்தோமா? சில நேரம் தூங்கின பிள்ளை காலையில எழுந்து பார்த்தா வீட்டுல இல்ல, அப்ப தலையில கை வச்சுட்டு உட்பாடி நிற்கிறோம். அன்பார் இஸ்லாமியர்களே, கேட்கறது வாங்கி கொடுங்க, வாணன்னு சொல்ல இல்ல, அதையும் என்ன செய்யறாங்க, எதுக்கு பாவிக்கிறாங்க, இத பாருங்க, துருவி துருவி பார்க்க வேணாம், இத பாருங்க. உடப்பிள்ள கம்ப்யூட்டர் கேட்குதா, வாங்கி கொடுங்க, வேணாம்னு சொல்ல படிக்கிறதுக்கு. ஆனா அந்த கம்ப்யூட்டரை ஓல்ல போடும், நீங்க நடமாடுற இடத்துல போடும். அப்ப அந்த பிள்ளைக்கு தவறு செய்யற சந்தர்ப்பம் கிடைக்கா, படிக்கிறத மட்டும்தான் பார்ப்போம். ரூம்ல போட்டு மூடி வச்சுக்கிறோம், என்ன நடக்குது, எதுவெல்லாம் உருவாகுது, யாருக்கு தெரியும் அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, அப்படின்னா சொல்ல வர விஷயம் இன்றைக்குள்ள மிக கவனம். கடைசியில கை சேதம் எங்களுக்கு தான், வெளியில வரையலாம். நாலு பேர் எங்களை பார்த்து குத்தி காட்டி ஒரு மாதிரி பேசுறான், இவன் மகள் யாருடைய ஓடி பெய்தான், இவன் மகன் யாருடைய பெய்தான். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, இதை சில நேரம் சகிச்சு கொள்றது கேளா. அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஒவ்வொருத்தருக்கும் கடமை, ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் எங்களுக்கு பொறுப்பு, பொறுப்புதாரிகள். குல்லுக்கும் ராய் வகுல்லுக்கும் மஸ்ஊலு நன் ரையதிஹி, நாங்கள் பொறுப்புதாரிகள். எங்களோட பொறுப்பு பத்தி நாளை கியாமத்தில் அல்லாஹ் கேட்பான், இதுக்கு நாங்க பதில் சொல்லணும். சாப்பாடு சம்பாதிச்சு கொடுக்கறது, தின்ன கொடுக்கறது, இது மட்டும் பொறுப்பு இல்ல, பிள்ளைக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும், இதுவும் எங்களோட பொறுப்பு. குர்ஆன கற்றுக் கொடுக்கணும், இது எங்களோட பொறுப்பு. நாளை கியாமத்தில் கேட்கறேன், அல்லாஹ் நீங்க உங்களோட பிள்ளைய டாக்டர் ஆக்குறீங்க, அதனால சொர்க்கம், அப்படி சொல்றது இல்ல. அல்லாஹ் கேட்கறது, குர்ஆன படிச்சு கொடுத்தீங்களா, குர்ஆன சொல்லி கொடுத்தீங்களா, இதைத்தான் அல்லாஹ் நாளை கியாமத்தில் கேட்கறான். அன்பா இஸ்லாமிய சோர்களே, அப்படி இல்லாம பெய்துண்டா என்ன நிலைமை உருவாகும்? நாங்க மௌத்தா பெய்துவோம், நாங்க பத்து பிள்ளைய வளர்த்து வச்சிருப்போம், எங்க பிள்ளைய பத்து பிள்ளைய நாங்க சொல்லுவோம், பெருசா நாலு பேர்ட்ட சொல்லி தெரியுறோம், எனக்கு பத்து பிள்ளை இருக்குது. ஆனா ஒரு பிள்ளைக்கு கூட பாப்பாக்காக வேண்டி ஒரு யாசின அல்லது குர்ஆன் சில பகுதிகளை ஓதுறதுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை. பாப்பா மௌத்தாயிட்டார், ஒரு யாசின ஓதணும், ஓடோடி வர பள்ளி அதிரத்தை தேடி. அன்றைக்கு பள்ளி அதிரத்தை லீவ்ல போயிட்டாருல, இல்லண்டா பெரியோர் பிரச்சனை கிளப்பி பள்ளி நிர்வாகம் கோல் பண்ணி, இதுக்கா பள்ளி அதிரத்தை வச்சிருக்கிறீங்க, எங்கட வீட்டுல இந்த நிகழ்வு இருக்குது, அதிரத்து இல்லையா, அது இது. ஏன் நாங்க பத்து பேர் இருக்கிறோமே, பத்து பேர் உட்காருங்களே, பத்து பேர் போதின பாப்பாக்கு யாத்திரை ஓதிப்பட்டுமே. அன்பார்ந்த இஸ்லாமியர்கள், ஒவ்வொரு பெற்றோரும் யோசிக்கணும், எனக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய, எனக்காக வேண்டி குர்ஆன் சில பகுதிகளை ஓதக்கூடிய அளவுக்கு என்னுடைய பிள்ளைய நான் உருவாக்கி இருக்கிறேனா யோசிக்கும். செல்லதாசன் சொன்னான், ஒரு மனிதர் மௌத்தா போயிட்டாருந்தா, அவருக்கு உலகத்துக்கும் இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படும். மூணு விஷயத்தை தவிர, சதகத்தும் ஜாரியா, நிரந்தரமான ஏதாவது ஒரு சதகா செஞ்சுட்டு போறோம், ஒரு கிணறு கண்டி கொடுக்கிறோம், ஒரு மதரசாவை கட்டி கொடுக்கிறோம், ஒரு பள்ளிக்கு உதவி செய்யறோம், ஏதாவது ஒரு வசதிய செஞ்சு கொடுக்கிறோம் என்று சொன்னா அதனுடைய நன்மை கவருக்கு வரும். இரண்டாவது, இல்முன் யுந்தகவுபிஹி, பிரயோஜனம் அளிக்கக்கூடிய இல்ம ஒருத்தருக்கு கற்றுக் கொடுத்துட்டு போறோம், அது அவர் இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுப்பாரு, இன்னொருத்தர் கற்றுக் கொடுப்பாரு, அதனுடைய நன்மைகளும் கபருக்கு வரும். மூன்றாவது சொன்னாங்க அவர்கள், வலதும் எங்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய ஒரு குழந்தைய உருவாக்கிட்டு போறோம், ஒரு பிள்ளைய உருவாக்கிட்டு போறோம், அந்த பிள்ளை கையேந்து எங்களுக்காக வேண்டி துஆ செஞ்சா அந்த நன்மை கபருக்கு வரும். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இந்த அளவுக்கு என்னுடைய பிள்ளையை உருவாக்கிக்கிறேன், நாங்க மௌத்தா போயிட்டோம், எங்கட ஜனாசா வாடி அடக்க முந்தி நானும் தம்பியும் தாத்தாவும் தங்கச்சியும் சண்டை பிடிச்சு கொள்றாங்க, ஏ சொத்த பிரிகிறது. இஸ்லாம் கொடுத்திருந்தோம்டா, தீன்தாரியாக ஆக்கியிருந்தோம்டா, இந்த பிரச்சனை வராது. நானா நீங்க எடுங்க, நீங்கள் எடுங்க, கடைசியில நீங்க எனக்கு தாங்க. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இந்த அமைப்பு இல்லண்டா, எனக்கு முழுக்க இது வேணும், எனக்கு அது வேணும். நாலு பேர் அஞ்சு பேர் பிள்ளைகள் பாப்பாவை அடக்க முந்தி சண்டை பிடிச்சு கொண்டிருக்கோம். ஒரு பெற்றோருக்கு யோசிக்கணும், நான் மௌத்தாயினதுக்கு போறோம், எந்த கபருக்கு நலவு வரணுமா, அதுக்கு நான் என்ன ஏற்பாடு செஞ்சுக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, இதை யோசிச்சு செயல்படுத்துறது எங்க ஒவ்வொருத்தருடைய கடமை. அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, எதிர்வரக்கூடிய காலங்கள், ஹஜ்ஜு பெருநாளுடைய தினம், ஹஜ்ஜுடைய காலங்கள், நிறைய நம்முடைய சகோதரர்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி காபத்துல்லாவுக்கு பேசிக்கிறான். எங்களுக்கு இந்த என்று கொண்டு செய்யக்கூடிய நிறைய அமல்கள் இருக்குது, அதுல முக்கிய முக்கியமானதை நாங்க செய்ய வேண்டியது குர்பானி கொடுக்கிற. இந்த குர்பானி அருமையின் செல்லல்லாஹு சொன்னார்கள், யாருக்கிட்ட வசதி இருந்து உபஹியாவை கொடுக்கலையோ அவர் தொழுகிற இடத்துக்கு முசல்லாக்கு பெருநாள் தொழுகைக்கு அச்சு பெருநாள் தொழுகைக்கு வர வேணாம் என்ற கருத்து அருமையின் செல்லல்லாஹு சொன்னார். யாருக்கிட்ட வசதி இல்ல, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா சொல்லப்பட்டிருக்கிற குறிப்பிட்ட சில நாட்களுக்கு தேவையான உடுப்பு வசதிகள், தேவையான சாப்பாட்டுக்குள்ள வசதி தவிர மேல் மிச்சமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே உதவியா கொடுக்கணும். சொன்னது மக்கதான், உதவியா கொடுக்கணும், யாருக்கு தெரியல, எல்லாத்தையும் வேறும் எல்லாருக்கும் கொடுக்கலும். தனிய ஒரு மாட்டை வாங்கி எனக்கு கொடுக்கலாண்டா, ஏழு பேர் சேருங்க ஒரு மாட்டை வாங்குங்க கொடுக்கறதுக்கே, ஒரு ஆட்டை வாங்குங்க கொடுக்கறதுக்கே. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இந்த உதவியாவ இந்த குர்பானிய கூட்டா கொடுக்கறதுல நிறைய பிரயோசனங்கள் இருக்கு. தனிய கொடுக்கறதுக்கே பிரச்சனை இல்லை, கூட்டா கொடுக்கறதால நிறைய பிரயோசனம். ஒவ்வொருத்தர் தனியா தனியா அங்கிட்டு இங்கிட்டு கொடுத்துட்டோம்னு சொன்னா எல்லாரும் மறுக்கிற எல்லாருடைய இறைச்சும் பேச்சு சேர்ந்து சில ஒருத்தர் ஒரு தனிப்பட்ட ஒருத்தர் வீட்டுக்கு தான் பேச்சு சேரும். எல்லாரும் கொடுப்பான். அவன் செல்வந்தனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, சில நேரம் செலவங்கட வீட்டுக்கு போயிட்டு கிடைக்கவே கிடைக்கா ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு சேரும். இதால வீண் விரயம் நிறைய உண்டாகும். அவனுக்கு அந்தாளுக்கு ஒன்றும் செய்யறது கேளா, வந்த இறைச்செல்லாம் வச்சு என்ன செய்யற, அவர் அங்க வீசுறாரு இங்க வீசுறாரு, சரியா பாவிக்கிறது கேளா. ஆனா சில குடும்பங்கள் இருக்கும் ஏழைகள், கட்டாயம் அவங்களுக்கு போயிட்டு கொடுக்கப்படணும், ஆனா அங்க போயிட்டு சேராது. ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாம நிறைய கூட்டத்தினர்கள் இருப்பான், அதை நாங்க கூட்டா சேர்ந்து கொடுக்கறதால ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரா அலசி ஆராய்ஞ்சு தேடி பார்த்து எல்லாருக்கும் ஒவ்வொரு பங்கு போயிட்டு சேரும். அன்பார்ந்த இஸ்லாமியத்தோர்களே, இதை நாங்க கூட்டா கொடுக்கறதுல நிறைய பிரயோசனங்கள், நிறைய பிரயோசனங்கள். எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை, ஒற்றுமை இல்லாம போகாது. தேவையானவங்களுக்கு போயிட்டு சேரும். செலவங்க அறுக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கே எடுத்துட்டு வந்துருவான். செலவங்க போறதுக்கு வெக்கம் போக மாட்டான். அன்பார்ந்த இஸ்லாமியத்தோர்களே, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதோட மிக முக்கியமா நம்முடைய நாடு, ஒரு அந்நிய நாட்டில் நாங்க இருக்கிறோம், சிறுபான்மையினர்களாக இருக்கிறோம், நாட்டு சட்டங்கள் சில நிறைய இருக்குது. இந்த சட்டங்களுக்கு பாதிப்பு இல்லாத முறையில எங்களோட செயல்பாடுகள் அமைச்சுக்கணும். பல விஷயங்கள் இருக்கு அதுல. உதாரணமா சொல்றேன்டா, வண்டியில ஏத்திட்டு வர்றதுக்கு 10 மாட்டுக்கு தான் லைசன் எடுத்துக்கிறோம், 15 மாட்டை ஏத்திட்டு வர்றது இது கூட, இதுலதான் பெரிய பிரச்சனை வரும். 10 எடுத்தோம்டா 10 மட்டும்தான் கூட்டிட்டு வரணும், எடுத்துட்டு வரணும், இதால பெரிய பிரச்சனை. அது குடிப்பட்டா அங்க போனா அங்க போனா பெரிய பிரச்சனைகள் உருவாகும். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அதை விட அறுக்கக்கூடிய நேரத்தில் அந்த இடத்தை எப்படி நடக்கணும், அந்நியர்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்குது. அதனால வீட்டுக்கு முன்னால நாங்க மாடுகளை அறுக்கக்கூடிய பிராணிகளை கட்டி வைக்காம ஒரு ஓரமா இதை அறுக்கிறதுக்கு வச்சுக்கொண்டு தெரியக்கூடாது. பல விஷயங்கள் இருக்கு, எல்லாம் முடிஞ்சோன்னு அதனுடைய தோள்களை அதீத கழிவு பொருட்களை ரோட்டோரத்திலையும் அங்கே மிச்சம் தூக்கி போட்டு போறவங்களுக்கு எல்லாம் மற்றவங்களுக்கு இடைஞ்சலா இருக்குது. அது ஒரு குடிய கிண்ணுங்க தாட்டுங்க, அது ஒரு 5 மிருகங்களோ தோண்டி எடுக்கிறதுக்கு ஏதாவது அளவுக்கு ஒரு பக்கமா போட்டு வைக்கணும். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இப்படி இந்த விஷயங்களை பேணி எங்களுடைய குர்ஆனிகளை நாங்க சரியான முறையில கொடுப்போம் சொன்னா அல்லாஹ்வும் அதை ஏற்றுக்கொண்டு அதால கிடைக்கக்கூடிய பலாபலன்கள், பிரச்சனை அதாவது கிடைக்கக்கூடிய சிறப்புகள் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காரணமா இருக்கும். இந்த முறையில் எங்களுடைய நல்ல விஷயங்களை எல்லாத்தையும் அமைச்சு கொள்றதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக.